புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு சர்வதேச தற்கொலை முயற்சி தடுப்பு தினத்தை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு தலைமை மருத்துவமனையின் மாவட்ட மனநல மருத்துவர் டாக்டர் ஆர்ஜி ஈனோக் அவர்கள் தற்கொலை எண்ணம் தவிர்ப்போம், தன்னம்பிக்கையுடன் வாழ்வோம் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு வருடம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். தற்கொலை அப்படிங்கிறது ஒரு சரியான தீர்வல்ல அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிறைய சமூக ஆர்வலர்கள், மனநல ஆலோசகர்கள் தொடர்ந்து நம்ம வலியுறுத்திக்கிட்டே வர்றாங்க. ஆனாலும் கூட இன்றைய தினத்துல நம்ம அதை கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த வகையில மருத்துவர் ஐயா உங்களை இன்னைக்கு நம்மளுடைய புதுகை பண்புலை நேர்கள் சார்பா நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை அன்போட நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்புலை நேர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
என்னுடைய பெயர் வந்து டாக்டர் ஈனோக். நான் வந்து கன்னியாகுமரியில மாவட்ட மனநல மருத்துவரா வேலை செய்து கொண்டிருக்கிறேன்.
ஐயா, நான் சொன்னது போல இந்த செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான அந்த விழிப்புணர்வு தினத்தை நம்ம பொதுமக்களுக்கு தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டே வர்றோம். இந்த தற்கொலை தடுப்பு தினம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் என்னவாங்க ஐயா இருக்குது?
இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட், ரொம்ப வேகமான உலகத்தில் அதிகமான ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால தற்கொலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு 40 செகண்டுக்கும் ஒருத்தர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஸோ அதை வந்து நம்ம குறைப்பதற்காக, தற்கொலைகளை குறைப்பதற்காக, தற்கொலை முற்றிலுமாக அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த தினத்தை ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து கடைபிடித்துட்டு இருக்கிறோம். முக்கியமாக அந்த தற்கொலை பற்றிய அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் இந்த நாளை நம்ம கடைபிடிக்கிறோம்.
ஐயா, இப்ப ஒரு மனிதன் வந்து, நம்ம மரணம் அப்படிங்கிறது இயற்கையா நிகழக்கூடியது, நம்மளுடைய வயோதிகத்தின் காரணமா, வயது முதிர்வின் காரணமா மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடியது, ஒரு இயற்கையானது. இதை தவிர நம்ம இனிமே வாழ்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்ம தற்கொலை செஞ்சுக்கோம் அப்படின்னு ஒரு மனிதனை எந்தெந்த விஷயங்கள்லாம் தூண்டுது, ஒரு மனிதன் நம்ம தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணியா இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லது விஷயங்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
சரிங்க. அந்த தற்கொலை காரணங்கள் நம்ம பார்த்தோம்னா, அது வந்து நம்ம 3 வகையை நம்ம பிரிக்கலாம். ஸோ முதலாவது பாத்தீங்கன்னா சமூக நல காரணங்கள், அப்புறம் 2வது மரபியல் ரீதியான காரணங்கள், 3வது மனநலம் சம்பந்தப்பட்ட காரணங்களை நம்ம பிரிக்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம சமூக நல காரணங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் வீடுகளில் நடக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் நடக்கிற சண்டைகள், குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்து போகிறது, அல்லது கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் இறந்து போயிடுறது, அல்லது வேலை இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது, கடன் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அப்புறம் நோய், தீராத நோய், அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு காரணங்களால தற்கொலைக்கு மக்கள் தூண்டப்படுகிறார்கள். ஸோ அடுத்து வந்து வேலை பழு, வேலையில ரொம்ப அதிகமான பழு, வேலை பழு இருக்கிறதுனால. கடைசியா பாத்தீங்கன்னா குடிப்பழக்கம், குடிப்பழக்கம், போதை பழக்கம், இந்த மாதிரி உள்ள பழக்கத்துல அவர்கள் வந்து தன்னிலை அறியாத காரணத்தினால வந்து அவர்களும் தற்கொலை செய்யறதுக்கான காரணங்கள் இருக்கிறது. ஸோ இது வந்து எல்லாமே சமூக காரணங்கள். ஸோ 2வது பாத்தீங்கன்னா மரபியல் ரீதியான காரணங்கள். ஸோ மரபியல் ரீதியான காரணங்கள்னா, நம்முடைய தலைமுறையில நம்முடைய வீட்டுல அப்பா வழியிலயோ அம்மா வழியிலயோ ஏற்காவது இந்த மாதிரி ஒரு மன அழுத்தங்கள் இருந்தா நமக்கும் அந்த மாதிரி மன அழுத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது 2வது காரணம். 3வது காரணம் பாத்தீங்கன்னா மனநல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது வந்து மனசிதைவு நோய், மன அழுத்த நோய், எண்ண சுழற்சி நோய், அப்படிலாம் வந்து மனநல பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதுலயும் வந்து ஒரு மனிதன் வந்து தற்கொலைக்கு தூண்டப்படுகிறான். ஸோ இது 3 காரணங்களை நம்ம ஆங்கிலத்துல பயோ சைக்கோ சோசியல் காசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது 3 தான் மெயினா வந்து மனிதனை வந்து தற்கொலைக்கு தூண்டப்படுற காரணங்கள்.
ஐயா, இப்ப மனிதனுடைய உடல் உபாதைகள் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு ஒரு உணவு பழக்கத்தினாலேயோ அல்லது ஏதாவது சில காரணிகளாலேயோ சில உடல் உபாதைகள் ஏற்படும். ஒரு சில உடல் உபாதைகள் நம்மளோட மருத்துவர் அணுகுனால அப்படின்னாலே அந்த உடல் உபாதைகள் சரியாயிரும். ஒரு சில உடல் உபாதைகள் தொடர்ச்சியா நம்மளுடைய வாழ்நாள் முழுக்குமே தன்னோட நீண்டிக்கிட்டே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில எப்படிப்பட்ட உடல்நல பாதிப்புகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த உடல் உபாதை சரியாகாது, நம்ம ஒரு தற்கொலையாவது இதுக்கு தீர்வா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த தற்கொலைக்கு தூண்டப்படக்கூடிய காரணங்களா உடல் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எப்படி இதுக்கு மூல காரணையா அமையுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவியா?
நம்ம இந்த உடல் பாதிப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உடல் பாதிப்புகள் மனம் பாதிப்புகள் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேர்ந்துதான் வரும். அந்த மனிதர் வந்து இப்போ ஒரு ரொம்ப கவலையா இருப்பாங்க, ரொம்ப கவலையாகவும் சோர்ந்தும் ஒரு இரண்டு வாரத்திற்கு தொடர்ச்சியா அவர்கள் இருந்தாருனாவே அது கவலை, ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாக அவர்கள் போகிறார்கள். ஸோ முதல்ல வந்து ரொம்ப அதிகமான கவலை இருக்கும், அடுத்து வந்து எந்த ஒரு வேலையிலுமே ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு தன்மை இருக்கும். ஸோ சாதாரணமா தினந்தோறும் செய்யற வேலைகள் ஒரு டிவி பாக்குறதோ இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ அல்லது சாதாரணமா ஒரு பல் தேய்க்கிறதோ எந்த ஒரு வேலையும் அவர்களால செய்ய முடியாத ஒரு பிடித்தம் இல்லாம இருக்கும். அவர்களுக்கு பிடித்த வேலைகளுமே அவர்களால செய்ய முடியாத நிலை இருக்கும். ஸோ அடுத்து வந்து ரொம்ப உடம்பு சோர்வா இருக்கும், எப்பவுமே நம்ம போய் படுத்துக்கலாமா அந்த மாதிரி எண்ணங்கள் தான் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து அனைவரிடமிருந்து விலகி தனிமையை அவங்க நாடுவாங்க, மற்றவர்கள்ட்ட சேர்ந்து இருக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் அவ்வளவா பேச மாட்டாங்க, தனிமையில உட்காந்துட்டு சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். அப்புறம் வந்து கவனமின்மை இருக்கும், அவர்கள் செய்கிற வேலைகளை சரியா கவனம் செலுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாத தன்மை இருக்கும், படுப்பார்கள், படுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல உடனே எழும்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும். இந்த பிரச்சனைகளை அவர்களால சமாளிக்க முடியாம என்ன ஆகுதுன்னா நம்ம தற்கொலைக்கு போகலாமா அப்படின்ற எண்ணங்கள் அவர்களுக்கு வருகிறது.
ஐயா, ஒரு மனிதன் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அவனுடைய உடல் நலனும் ஆரோக்கியமா இருக்கணும், மனநலனும் ஆரோக்கியமா இருக்கணும், இரண்டுமே ஒரு சீர நலனோடா இருந்தா தான் அவன் ஒரு சீரான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இப்ப ஒரு மனிதனுடைய உடல் நலனை பாதிக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்னு நம்ம நிறைய பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். மனநலனை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன, இன்றைய காலகட்டத்துல சராசரியா ஒரு மனிதனுடைய மனநலன் எப்படி எல்லாம் பாதிப்பு அடையுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஸோ மனநலன் பாத்தீங்கன்னா அதிகமா இந்த ஸ்ட்ரெஸ்னாலதான். ஸோ இந்த உலக சூழ்நிலையில இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு, நம்முடைய வேலைகளும் அப்படி அந்த வேலை பழுக்கள் அதிகமா இருக்கு, கடன் பிரச்சனைகள், குடும்ப சண்டைகள், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால மன அழுத்தத்துக்கு மனிதன் ஆளாகிறான். மன அழுத்தத்தினால என்ன ஆகுதுன்னா நம்முடைய மூளையில ரசாயன மாற்றங்கள் நடைபெறுது, அந்த ரசாயன மாற்றங்கள்ல செரட்டோனின் அப்படின்ற ஒரு ரசாயனம் எல்லாம் கம்மியாகும். ஸோ அந்த இது கம்மியாகிறதுனால நமக்கு மன அழுத்தம் வந்து நம்ம டிப்ரெஷன் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநல பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்கள் தற்கொலை எண்ணத்துக்கு அவர்கள் தூண்டப்படுகிறார்கள்.
ஐயா, இப்ப இந்த மன அழுத்தம் இதுக்கு காரணியா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப இந்த மன அழுத்தம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வினாவுக்கு ஒரு விடை தேட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. மன அழுத்தம் நிறைய பேர் நான் ஒரு மன அழுத்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க, மன அழுத்தம்னா என்ன, அந்த மன அழுத்தம் ஒரு தற்கொலைக்கு தூண்டக்கூடிய அளவுக்கு மன அழுத்தம் ஒரு மனிதனை எப்படி பாதிப்படைய செய்யுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நம்ம மன அழுத்தம் அப்படிங்கறது வந்து நம்ம ஆங்கிலத்துல வந்து நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த டிப்ரெஷன் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லயே இருக்கிறதான கடைசி ஸ்டேஜ். இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகி மனிதன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறான், கடைசியே வந்து அவன் டிப்ரெஷன் ஆகிறான். ஸோ அந்த டிப்ரெஷன்லயே ஒரு 3 வகையா நம்ம பிரிப்போம், மைல்டு டிப்ரெஷன், மாடரேட் டிப்ரெஷன், சிவியர் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி 3 வகையா நம்ம பிரிப்போம். ஸோ அந்த மைல்டு டிப்ரெஷன்னா அந்த அளவு அந்த சோர்வான அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கும். சிவியர் டிப்ரெஷன்ல அவர்களால் எதுவுமே பண்ண முடியாது, எந்த ஒரு வேலைகளையும் அவர்களால் பண்ண முடியாது, எப்பவும் படுத்தே இருக்கிறது, சோர்ந்து இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சிவியர் டிப்ரெஷன், அதை வந்து மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்.
ஐயா, இப்ப இந்த தற்கொலை அப்படிங்கிறப்ப பொதுவா எந்த வயதினர்களிடையே இப்போதைக்கு இந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அல்லது தற்கொலை நடக்குது அப்படிங்கிறத இந்த நிகழ்வு நடக்குது? இன்னைக்கு ஒரு வருடத்தினுடைய முடிவுல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில ஏதாவது இந்த வருடத்திலே தற்கொலையினுடைய சதவீதம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்ப ஒரு சில காலகட்டத்துல இந்த தற்கொலை செய்து கொள்வோருடைய சதவீதம் அதனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் தங்களுடைய வருத்தத்தை நிறைய தெரிவிச்சிருக்காங்க. இந்த தற்கொலை எந்த வயதினர்கிட்ட இப்ப காணப்படுது, அது ஏன் இப்ப அதிகரிச்சிருக்கு, அதுக்கு என்ன காரணம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து தற்கொலை வந்து இளம் வயதினருக்கு ரொம்ப அதிகமான தற்கொலை காணப்படுகிறது. அதாவது ஒரு 15 ஒரு 30 வயது வரை நம்ம அந்த வயதை நம்ம பிரிக்கலாம். சோ அந்த காலகட்டத்துல அவர்கள் அறிவு முதிர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில அவர்கள் வந்து சடனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது, ஒரு கவலையோ கஷ்டமோ வரும்போது அவர்கள் உடனே சடனா வந்து நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே அவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுகிறார்கள். அதே மாதிரி இந்த வயதுல வந்து அவர்கள் போதை பழக்கமும் அதிகமாக இப்ப எடுக்கிற மாதிரி இருக்கிறது. சோ அவர்கள் அந்த மாதிரி போதை பழக்கத்திற்கும் உள்ள போகின்ற பொழுது அவர்கள் தன்னிலை அறியாத சூழ்நிலை காரணமாக சடனா சூசைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு திடீர் என்று ஒரு தற்கொலை பண்ணுகிறார்கள் என்றால் அது வந்து பெரும்பாலும் அது போதை காரணத்தினால அவர்கள் அந்த தற்கொலை செய்ய தூண்டப்படுகிறார்கள். சோ இந்த இளம் வயதுகளதான் இப்ப பெரும்பாலும் தற்கொலைகளால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஐயா, இப்ப உங்கள்கிட்ட ஒரு உளவியல் ஆலோசகரா ஒரு மருத்துவரா நிறைய பேர் இவங்க தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து மனம் திரும்பி அல்லது உறவினர்கள் அழைச்சிட்டு உங்கள்கிட்ட நிறைய பேர் ஆலோசனைகிட்ட வந்திருப்பாங்க. அதனுடைய அனுபவங்கள்ல என்னென்ன காரணிகளுக்காக அவங்க தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தூண்டப்படுறாங்க, அதுல இருந்து விலகி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மனநிலை என்னவா இருந்தது, உங்களுடைய அந்த மருத்துவ பரிசோதனைகள்ல உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
எங்கள்கிட்ட வர்றவங்க பெரும்பாலும் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அப்படி வருவாங்க. எக்ஸாம் ஒரு 10th 12th ஸ்டாண்டர்ட் இல்ல நீட் எக்ஸாம்ஸ் அந்த டைம்ல வந்து அவர்கள் வந்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஒருவேளை அதுல தோல்வி அடைந்திருந்தா அந்த மாதிரி அவர்கள் வந்து அந்த முயற்சி செய்து அதுக்கப்புறம் எங்களிடத்துல வருகிறார்கள். சோ அவர்களுக்கு நாங்க கவுன்சிலிங் கொடுக்குறோம். முக்கியமா நம்ம அந்த டைம்ல சொல்ல வேண்டியது பெற்றோர்களுக்கு தான் நாங்க முக்கியமா அறிவுரை கொடுக்குறோம். சோ அந்த கடினமான கட்டம் தான், ஒரு 12th ஸ்டாண்டர்ட்லயோ இல்ல ஃபெயில் ஆறாங்க அப்படின்னா அது ஒரு கடினமான கட்டம், ஒரு நீட்ல ஃபெயில் ஆறது ஒரு கடினமான கட்டம். சோ அந்த இடத்துல பெற்றோர்கள் வந்து அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும். பெற்றோர்கள் மெயினா வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். பெற்றோர்களும் வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அவர்களும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்கன்னா பிள்ளைகள் வந்து அதுல வந்து மீள முடியாம போயிடும். சோ பெரும்பாலும் பெற்றோர்கள் வந்து அந்த டைம்ல பிள்ளைக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி சோ அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன படிக்கலாம். சோ அந்த ஒரு எக்ஸாம் தான் வாழ்க்கை கிடையாது, அதே மாதிரி அந்த ஒரு கோர்ஸ் தான் வாழ்க்கையே கிடையாது, அதற்கு மேல் எவ்வளவோ நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. சோ அதனால அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள் கண்டிப்பாக அவர்கள் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணா அந்த பிள்ளைகள் தற்கொலையிலிருந்து நம்ம மீட்க முடியும்.
ஐயா, இப்ப தற்கொலை அப்படிங்கிறப்ப ஒரு சில பேர் தாங்களாவே அந்த அதிக விஷம் தரக்கூடிய பொருட்களை அல்லது விஷம் மருந்துகளை உட்கொண்டு தாங்கள் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு எண்ணத்தோட தற்கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. ஒரு சில பேர் அத தற்கொலைங்கிறத சில பேர் தெரியாமலே பண்றாங்க. உறவினர்கள் நண்பர்கள் யாராவது நீங்க அப்படிங்கிற அவங்கள வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் ஒரு முதலுதவி செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் அந்த தற்கொலை செஞ்சவங்களோடு தொடர்புடைய இருக்கக்கூடிய மருத்துவமனையில போய் சேர்க்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல தற்கொலைக்கு முயன்ற ஒரு நபர் அவர் வந்து ஒரு அதுக்கான காரணிகளா இருக்கும் பொழுது அவருக்கு செய்யக்கூடிய முதலுதவிகள் என்னென்ன, ஒரு மருத்துவரா நீங்க எப்படி அந்த தற்கொலைக்கு முயன்றவருடைய வாழ்க்கைய ஒரு பழையபடி மீட்டெடுக்க நீங்க என்னென்ன மாதிரியான பணிகளை செய்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நம்ம முதல்ல வந்து அவர் ஒரு மனிதர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படின்னா அதற்கு முன்பாகவே அதற்குள்ள வார்னிங் சைன்ஸை காமிப்பார். அதாவது ஒரு சில அறிகுறிகள் வந்து அவரிடத்துல நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அவர்கள் பேச்சுல பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். நான் வந்து ஏண்டா இந்த உலகத்துல பிறந்தனோ, நான் இல்லாமே இருந்திருக்கலாமே, நான் செத்து போயிருக்கலாமே, அந்த மாதிரி அவர்கள் பேச்சுல வந்து அவர்கள் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், அறிகுறிகள் தெரியும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த தற்கொலைக்கு தேவையான பொருட்களை சேகரிக்கிறது அந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உயில் எழுதி கொடுக்கறது, தங்களோட சொத்துக்களை வந்து பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்துறது, ஸோ நம்ம எப்படினாலும் செத்து தானே போக போறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அவர்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. அடுத்து கடைசியை பாத்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள்ல போய் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம், கடைசியை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள்லாம் வைத்து ஒருவேளை இவர் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு நம்ம முக்கியமாக கொடுக்குற கவுன்சிலிங் வந்து ஷேரிங் த தாட்ஸ். ஸோ அவர்களுடைய கவலைகள் கஷ்டங்களை வந்து அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ ஷேர் பண்ணுறது வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணலான்னா நமக்கு நம்பிக்கையாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ ஒன்று பெற்றோர்களா இருக்கலாம், இல்லைன்னா பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது நண்பர்களா கூட இருக்கலாம். ஸோ தங்களுடைய கவலைகள் கஷ்டங்களை வந்து அடுத்தவர்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது, பகிர்ந்து கொள்ளும் போது அவருடைய கஷ்டங்கள் கவலைகள் வந்து கம்மியாகும். சப்போஸ் ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூனை ஊதிக்கே இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும், பெருசாகும், இன்னும் பெருசாகும். இன்னும் ஓடிட்டே இருக்கீங்க பெருசாகும், ஒரு கட்டத்துல என்ன ஆகும், கடைசியில அந்த பலூன் வெடிச்சிடும். சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய மனசுலயும் கவலைகள் கஷ்டங்களை போட்டுக்கிட்டே இருக்கும், கவலைகளை போட்டுட்டே இருக்கோம்னா ஒரு கட்டத்துல என்ன ஆகும், நம்மளுடைய மனசு வந்து வெடிச்சிடும். சோ அப்பப்ப நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் இருக்கும்போது நம்ம மற்றவர்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது அந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்து குறையும். சோ இதுதான் நம்ம பண்ண வேண்டிய முதல் காரியம். சோ நம்மள்ட்ட இருக்கிற கவலைகளை அடுத்தவர்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணணும். சோ அடுத்து வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஹெல்ப் லைன்ஸ் எல்லாம் இருக்கு, 102 அப்படின்னு ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு, அப்புறம் 14416 14416 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் லைன்ல நீங்க கால் பண்ணி பேசலாம். பேசும்போது ஒரு முக்கியமான கட்டத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உங்களால என்ன அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியல, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க அந்த போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி பேசலாம். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த நேரத்துல நம்ம என்ன முடிவு எடுக்கணும், ஒரு கடினமான ஒரு ஏதாவது தற்கொலைக்கு தூண்டப்படுறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து இந்த போன் நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா நம்ம சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கிடைக்கும். ஸோ அதையும் மீறி நீங்க மன அழுத்தத்துல கண்டினியூஸா இருக்காங்க அப்படின்னா ஒரு மனநல மருத்துவரை நீங்க போய் பார்க்கலாம். ஸோ மனநல மருத்துவரை பார்க்கணும்னாவே ஒரு ஸ்டிக்மா இருக்கு, ஒரு களங்கம் இருக்கு. காய்ச்சல் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாத்திரையை எடுத்து போடுவோம், இல்லைன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்குவோம், டாக்டரை போய் பார்ப்போம். இதுவே மனநலம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைனா ஒரு டாக்டர்கிட்ட பேசுறதோ இல்ல வெளியில சொல்றது கூட எல்லாருமே கூச்சப்படுவாங்க. ஸோ மனநலம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு இந்த களங்கம் இருக்கு. ஸோ இந்த களங்கம் வந்து நம்ம உடைக்கப்பட வேண்டும். ஸோ அது உடைத்ததான் நம்ம அந்த தற்கொலை ரேட்டை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க மனநல மருத்துவரை தைரியமா வந்து அணுகணும். அணுகினீங்கன்னா ஏற்ற மனநல மருந்துகள் இருக்கு, ஆற்றுப்படுத்துதல் சிகிச்சைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிகிச்சைகள்ல நம்ம கொடுக்கும் போது அந்த மன அழுத்தங்கள் குறையும், தற்கொலைகள நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும்.
ஐயா, இன்னைக்கு இந்தியா மற்றும் இந்தியா போன்ற உலக நாடுகள்ல இன்னைக்கு இந்த தற்கொலை அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுல இருக்குது, உலகம் பொருளா இன்னமுமே இந்த தற்கொலை பண்ணிக்கிற அப்படிங்கிற எண்ணம் ஏன் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா, அதனுடைய காரணங்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இன்றைய காலகட்டத்துல வந்து தற்கொலை வந்து அதிகமாகி கொண்டேதான் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகம் வந்து ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, எல்லாரும் மொபைல் போன் வச்சுட்டு மொபைல்லயே இருக்கிறோம். ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தரும் அடுத்தவர்கள் கூட பேசுறது குறைஞ்சிருச்சு, நம்முடைய கஷ்டங்கள் கவலைகளை அடுத்தவர்கள்ட்ட ஷேர் பண்றது குறைஞ்சிருச்சு. ஸோ இதனால இந்த தற்கொலை வந்து இன்றைய உலகத்துல வந்து அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது.
ஐயா, இப்ப ஒரு மனிதர்கிட்ட தற்கொலை அப்படிங்கிற எண்ணம் வந்து வந்துருச்சு, அவர் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சு அவர் தற்கொலை செய்ய விடாம தடுத்துறத பட்சத்துல திரும்பவும் அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவருடைய எண்ணங்கள் அப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அப்படி வரும் அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு ஆலோசனைகள் சொல்லி அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து மீண்டு அவர் மறுவாழ்வு வாழ்றதற்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்னங்க ஐயா?
ஒருத்தர் தற்கொலை பண்ணினா அவர் மீண்டுமே தற்கொலை பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்கு. அதனால முடிந்த அளவுக்கு அவரை வந்து கண்காணிப்புலயே தான் வைத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவராக நாங்க சொல்லுவோம். ஸோ முடிந்த அளவு நம்ம அதை கண்காணிப்புலயே தான் வச்சிருக்கணும். ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன டெக்னிக் சொல்லலாம்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கு, அதாவது மன தெளிநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக். ஸோ இன்றைக்கு என்ன நடக்குது, இந்த நொடியில என்ன நடக்குது, இந்த நாள்ல என்ன நடக்குது என்பதை மட்டுமே நம்ம யோசிக்க வேண்டும். ஸோ ஏற்கனவே நடந்த காரியங்களை பற்றி யோசித்து கவலைப்படுறத நம்ம விட்டுறணும். அதே மாதிரி ஃபியூச்சர் எதிர்காலத்தை பத்தி ரொம்ப கவலைப்படுறது, அதை பத்தியும் நம்ம கவலைப்படாம இன்னைக்கு என்ன நடக்குது அதை பற்றி மட்டும் நீங்க யோசிங்க அப்படின்ற சொல்லி அப்படி நம்ம சொல்ல போது அந்த மன அழுத்தங்கள் கொஞ்சம் குறையும். ஸோ அடுத்துமே இந்த மன அழுத்தம் வரும்போது நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய மனசுல வந்துட்டே இருக்கும். நம்ம ஏன் இருக்கோம், நம்ம ஏன் நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டு, நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு என்று சொல்லி நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் நம்முடைய மனதில் வந்து கொண்டே இருக்கணும். ஸோ அந்த எதிர்மறையான எண்ணங்களை வந்து நம்ம நேர்மறையான எண்ணங்களை மாற்றணும். நம்மள்ட்ட நிறைய பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கும், நம்ம நல்ல அன்புள்ளவர்களா இருப்போம், நம்ம கீழ்படுகிறவர்களா கூட இருக்கலாம், நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றவங்களா இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம திருப்பி திருப்பி யோசிச்சு பார்க்கணும். ஸோ அதை வந்து நீங்க ஒரு டைரியில எழுதி வச்சுட்டு அந்த டைரியை நீங்க திருப்பி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய கான்பிடன்ஸ் அதிகமாகும், உங்களுடைய மன அழுத்தங்கள்லாம் அதனால குறையும். ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபெயிலியர்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தோல்விகள் வந்து நிறைய வாழ்க்கையில வரத்தானே செய்யும். ஸோ தோல்விகள் வந்து வெற்றியின் படிக்கற்களாக நம்ம எடுத்துருக்கணும். ஸோ என்னால் எதுவுமே முடியாது அப்படிங்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய பொய். ஸோ எந்த காரியத்தையும் நம்ம மீண்டும் மீண்டும் முயற்சி செய்துட்டே இருந்தால் நம்ம ஒரு தோல்விகள்லேருந்து நம்ம வெற்றி அடைய முடியும். ஸோ இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் பல்பு கண்டுபிடிச்சாரு. இந்த பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 10,000 தடவை அவர் வந்து தோல்வி அடைந்தார். அந்த தோல்வி அதுக்கு பின்பாக தான் அவர் வந்து அந்த பல்பு கண்டுபிடிச்சார். ஸோ அதே மாதிரி தான் ஆபிரகாம் லிங்கன் அவர்களும். ஸோ அவருடைய வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்தித்தாரு. நிறைய தோல்விகளை சந்தித்த பிறகுதான் அவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறார். ஸோ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய தோல்விகள் வரும். அந்த தோல்விகளை நம்ம எப்படி சமாளிக்கிறோம், அதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வரோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ அது இல்லாம நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ் பண்ணலாம்னா, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், மூச்சு பயிற்சி, மெடிடேஷன், யோகா, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். ஸோ பிரீத்திங் எக்ஸசைஸ், இப்போ சாதாரண ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம்னா, அமைதியாக நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஆழமாக மூச்சை உள்ள இழுத்துட்டு ஸ்லோவாக அப்படியே மூச்சை வெளியில் விடணும். அதே மாதிரி ஆழமாக உள்ள மூச்சை உள்ள இழுத்துட்டு ஸ்லோவாக மூச்சை வெளியே விடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10-15 தடவை நீங்கள் பண்ணீங்கன்னாவே உங்களோட மனது அமைதியாகும், உங்களுடைய ஹார்ட் ரேட், இருதய துடிப்புலாம் கம்மியாகும், மனசு நல்லா ரிலாக்ஸ் ஆகும், இப்போ தசைகள்லாம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் எங்கே இருக்கும்போது கூட பண்ணலாம். ஒரு எக்ஸாமில் இருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஒரு கூட்டத்தில் இருக்கீங்க, ஒரு டென்ஷனாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் தினந்தோறும் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு அரை மணி நேரமாவது உடல் உழைப்பு பண்ணுறது, அல்லது நல்ல சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்றது, ஸோ நல்ல தூக்கம், ஒரு 6 மணி நேரம் அல்லது 7 மணி நேரமோ நல்லா தூங்கினாவே இந்த மனநல பிரச்சனைகள் வராது. ஸோ தூக்கம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த மனநல பிரச்சனைகள் வராது. ஸோ அதனால டெய்லி நல்ல தூக்கம் நல்லா இருக்கணும். அதுவும் இல்லாமல் மொபைல் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதை நம்ம குறைக்கணும். மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும், கோபம் அதிகமாகும், நம்முடைய வேலைகள் சரியாக செய்ய முடியாது, நம்ம சரியாக படிக்க முடியாது. ஸோ மொபைலை குறைச்சிட்டு வெளியில் போய் விளையாடுறத நம்ம அதிகப்படுத்தணும், அடுத்தவர்கிட்ட பேசுகிறத நம்ம அதிகப்படுத்தணும். அடுத்து உங்களுக்கு பிடித்தமான காரியங்கள், மியூசிக்கோ, மியூசிக் கேட்கறது, அல்லது பெயிண்டிங் பண்ணுறது, வரையறது, டைரியில் எழுதுறது, ஸோ இந்த மாதிரி பிடித்தமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காரியங்களை செய்யும்போது நம்ம அந்த மன அழுத்தத்திலேருந்து நம்ம விடுபடலாம்.
ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அரசு பொது தேர்வுல ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாலோ, தனக்கு பிடித்த நிகழ்வுகள் நடக்காம போயிருச்சு அப்படின்னு சொன்னா கூட, எனக்கு இது நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில போய் சில பேர் தோல்வி விட்டுறாங்க. நான் தேர்வுல பாடங்கள்ல தோல்வி அடைஞ்சிட்டேன், எனக்கு பிடித்த நிகழ்ச்சி நடக்கல, இது வந்து சரியா வரல அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில இளம் பெண்கள், இளைய தலைமுறையில் கூட ரொம்ப சிறிய வயதிலேயே தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்னு தூண்டிட்டு அதுக்குண்டான வழிகளை செய்யறாங்க. அப்படிப்பட்ட இளைய தலைமுறையினர் இந்த எண்ணங்கள்லேருந்து மாற்றி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்னங்க ஐயா செய்யணும், அதற்குண்டான ஆலோசனைகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இளைய தலைமுறை வந்து நிறைய அவர்கள் வந்து தோல்வி அடைந்தால் உடனே தற்கொலைக்கு போகிறாங்க. அது வந்து அவருடைய மனநிலை அப்படி, அந்த நேரத்தில் அவங்க அறிவு முதிர்ச்சியின்மையை காமிக்குது. அந்த டைம்ல அவருடைய அறிவு முதிர்ச்சியின்மையின் காரணமாக அவர்கள் வந்து சடனாக தற்கொலைக்கு போகிறார்கள். ஸோ அதற்கு வந்து நம்ம பெரியவர்கள் தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணணும். ஒரு ஃபெயிலியர் வருது அப்படின்னா அவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் கொடுக்குன்ற பொழுது அவர்கள் கண்டிப்பாக அதிலிருந்து தற்கொலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. ஸோ பெற்றோர்கள் வந்து அந்த டைம்ல அவர்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்கள். ஸோ பெற்றோர்கள் வந்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வேற ஏதாவது கோர்ஸ் படிக்கலாமா, இல்லை அடுத்து எக்ஸாம் எழுதலாம், அதுவே வாழ்க்கையின் முடிவு கிடையாது அப்படின்ட்டு சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம புரிய வைக்கின்ற போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஸோ அவர்களை வந்து நம்ம தற்கொலையிலிருந்து நம்ம தடுக்கலாம்.
ஐயா, இன்றைய உலக தற்கொலை தடுப்பு தினத்துல இளைஞர்கள், இளம் பெண்கள், பொதுமக்களுக்கு நீங்க ஒரு மருத்துவரா, ஒரு உளவியல் நிபுணரா பொதுமக்களுக்கு இந்த உலக தற்கொலை தடுப்பு தினம் குறித்து தாங்கள் வழங்கக்கூடிய ஆலோசனைகள் என்னங்க ஐயா?
நம்ம இந்த உலக தற்கொலை தடுப்பு தினத்துல வந்து முக்கியமான ஆலோசனை வந்து, உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள் மனசுல இருக்கிறத வந்து அடுத்தவர்கள்ட்ட சொல்லுங்க, அடுத்தவர்கள்ட்ட ஃப்ரீயா பேசுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. எல்லாவற்றையும் மனசுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தீர்களால் நம்மளால மன அழுத்தங்கள் அதிகமாகும், மன கஷ்டங்கள் அதிகமாகும். ஸோ நம்ம வெளியில சொல்லணும், வெளியில பேசணும். எதையுமே மறைக்காம நம்மள்ட்ட பேசுற ஆட்கள் வந்து ஃப்ரீயா இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ நம்ம மனசுக்குள்ளேயே எதுவும் வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம கவலைகள் அதிகமாகும். எல்லாருமே வந்து நம்ம ஃப்ரீயா பேசணும். உங்களுக்கு ஏதாவது அப்படி ஃப்ரீயா பேச முடியலன்னா ஹெல்ப்லைன்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஹெல்ப்லைன்ஸ் இருக்கு, அதை நீங்க அப்ரோச் பண்ணலாம். அதுவும் முடியல அப்படின்னா நீங்க மனநல மருத்துவரை அணுகலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மனநல மருந்துகள் இருக்கு, ஆற்றுப்படுத்தல் சிகிச்சைகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சு நீங்க கண்டிப்பாக தற்கொலையில இருந்து நீங்க வெளியில வரலாம்.
ஐயா, இது வரைக்கும் இன்றைய உலக தற்கொலை தடுப்பு தினத்துல இந்த தற்கொலை, இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு தற்கொலை தூண்டக்கூடிய எண்ணங்கள் ஏன் ஏற்படுது, உடல் நலன் பாதிப்பு காரணமா வரக்கூடிய தற்கொலைகளை எப்படி தடுக்கிறது, குறிப்பா மனநலனை எப்படி ஆரோக்கியமா பேணணும், மனதுல தற்கொலை எண்ணங்கள் வந்துட்டா அந்த சிந்தனைகள் மாறுறதுக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளை மாத்தி அமைக்கணும் அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான, மிக தெளிவான ஒரு விளக்க உரைய, இன்றைக்கு தேவையான ஒரு விளக்க உரைய வழங்கினீங்க. புதுகை பண்புலை நேயர்கள் சார்பா மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோங்க ஐயா.
நன்றிங்க ஐயா.
நேர்களே, இதுவரை தற்கொலை எண்ணம் தவிர்ப்போம், தன்னம்பிக்கையுடன் வாழ்வோம் என்ற தலைப்பில் பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் ஆர்ஜி ஈனோக் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 63800779 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.